அன்பிற்கினியவர்களே, வணக்கம். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை புகழுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. நெருக்கடியான வேளையில் நான் மன்றாடும் போது எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவிக்கின்றார். ஆகவே மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவது நலம் என்று திருப்பாடல் 117:1-2, 118:1-5, 8 வசனங்கள் கூறுகின்றது. ஆண்டவரே, நீரே என் புகலிடம், நீரே என் கேடயம், உமது வாக்கில் நான் நம்பிக்கை வைக்கிறேன், உம் வாக்கை குறித்து என் நா பாடுவதாக என்று திருப்பாடல் 119:114-172 வசனங்கள் கூறுவது போல நம் ஆண்டவரை உலகம் முழுவதும் அறிவிப்போம். அதுவே நம் அனுதின வாழ்வாகட்டும். அவரை மகிமைப்படுத்துவோம். நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம். God bless you.
ஆகஸ்ட் 22 திங்கட்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்திகளிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வசனங்கள் 13-22 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள். நீங்கள் நுழைவதில்லை, நுழைவோரையும் விடுவதில்லை. வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகின்றீர்கள். அவ்வாறு சேர்த்தபின் அவரை உங்களை விட இருமடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள். குருட்டு வழிகாட்டிகளே, ஐயோ உங்களுக்கு கேடு! யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை, ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருட்டு மடையரே, எது சிறந்தது? பொன்னா? பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா? யாராவது பலிபீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை, ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருடரே, எது சிறந்தது? காணிக்கையா? காணிக்கையை தூயதாக்கும் பலிபீடமா? எனவே பலிபீடத்தின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகிறார். திருக்கோவிலின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதில் குடிகொண்டிருக்கிறவர் மீதும் ஆணையிடுகிறார். வானத்தின் மீது ஆணையிடுகிறவர் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீற்றிருக்கிற கடவுள் மீதும் ஆணையிடுகிறார். இது நம் ஆண்டவர் இயேசு நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அருமையானவர்களே, வணக்கம். இயேசுவின் பணிவாழ்வின் தொடக்கத்திலேயே சமய தலைவர்களுடன் மோதல்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம். இந்த மோதல்கள் இறுதி வரை தொடர்கின்றன. இன்றைய நற்செய்தியில் இயேசு ஒரு இறைவாக்கினரைப் போல மறைநூல் அறிஞர்களையும் பரிசேயர்களையும் கண்டிக்கிறார். அவர்களை வெளிவேடக்காரரே, குருட்டு வழிகாட்டிகளே, குருட்டு மடையரே என்றெல்லாம் அழைக்கின்றார். இயேசு பயன்படுத்தும் இந்த சொற்றொடர்கள் கடினமானதாக உள்ளன. இரக்கமும் பரிவும் கொண்ட இயேசு ஏன் இத்தகைய கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் என்ற கேள்வி நம்மிலே எழுகிறது. இதற்கு இரண்டு காரணங்களை கூறலாம். முதலாவது, மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் சமய தலைவர்கள் என்ற முறையில் மக்களை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டியவர்கள். மக்கள் கடவுளோடு உள்ள உறவிலும் பிறரோடு உள்ள உறவிலும் வளர்வதற்கு வழிகாட்ட வேண்டியவர்கள். அவர்கள் செய்ய வேண்டிய பணியில் தவறிவிட்டார்கள். மக்களை தவறான வழியில் வழிநடத்துகிறார்கள். சாதாரண மக்கள் அவர்களை திருச்சட்ட அறிஞர்களாகவும் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்கும் நேர்மையாளர்களுமாகத்தான் பார்த்தார்கள். ஆனால் அவர்களோ பாசாங்கு காட்டுகிறார்கள். வெளியே நல்லவர்களாகவும் உள்ளில் தீயவர்களாகவும் வாழ்கிறார்கள். மக்கள் நுழையாதவாறு விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறார்கள். அது மட்டுமல்ல, மக்களை இருமடங்கு நரக தண்டனைக்கும் ஆளாக்குகிறார்கள். மக்களை வழிநடத்த வேண்டிய ஒரு உன்னதமான உயர்ந்த பொறுப்பை கடவுள் அவர்களுக்கு அளித்திருந்தார். ஆனால் அவர்கள் கடமையில் தவறிவிட்டார்கள். எனவே கடவுளின் கடனத்திலிருந்து அவர்கள் தப்ப முடியாது. இரண்டாவது, அவர்களின் பெரிய குற்றம் அவர்கள் தாங்கள் நேர்மையாளர்கள் என்பதில் முழு நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இது ஒரு பார்வையற்ற நிலை, தங்களின் உண்மையான நிலையை அறிந்து கொள்ளாத நிலை. தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்கிறார்கள், ஆனால் உண்மையில் ஒன்றும் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். இதைத்தான் இயேசு வெகுவாக கண்டிக்கிறார். இந்த நிலை அவர்களை கடவுளை அறியாதவர்களாக, கடவுளுக்கு எதிரானவர்களாக மாற்றுகிறது. கடவுளை அறியாதவர்கள் எப்படி பிறருக்கு கடவுளை காட்ட முடியும்? எனவேதான் அவர்களை குருட்டு வழிகாட்டிகளே, குருட்டு மடையரே என கண்டிக்கிறார். இயேசுவின் இந்த கண்டனங்களுக்கு காரணம், பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் தங்கள் உண்மை நிலையை அறிந்து கொள்ள வேண்டும், கடவுளிடம் திரும்பி வர வேண்டும் என்பதுதான். அன்பார்ந்தவர்களே, இன்று நமது மத்தியிலும் பல தலைவர்கள் வெளிவேடக்காரர்களாக, குருட்டு வழிகாட்டிகளாக இருக்கலாம். கடவுளை மறந்தவர்களாக, பணத்திற்கும் பதவிக்கும் அடிமைகளாக இருக்கலாம். இயேசுவின் இந்த வார்த்தைகள் அவர்களை தொட வேண்டும், அவர்களிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். சமய தலைவர்கள் கடவுளை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். கடவுளின் இரக்கத்தையும் அருளையும் மக்களுக்கு பெற்றுத்தருபவர்களாக இருக்க வேண்டும். அவர்களின் செயல்களிலும் வாழ்விலும் மக்கள் கடவுளை காண வேண்டும். இன்று தாயாம் திருச்சபை அரசியான தூய கன்னிமரியாவை நினைவு கூறுகிறது. வார்த்தையாம் கடவுளை உலகிற்கு தந்து கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற தன்னை முற்றிலும் கையளித்த அந்த அன்னையைப் போல, கடவுளின் விருப்பத்திற்கு நம்மை முற்றிலும் கையளித்து வாழ வரம் கேட்போம்.
மனித இதயத்தின் ஏக்கம் என்று விடியல் பிறக்கும் இறைவன் வருகையின் நோக்கம் இதய ஏக்கங்கள் தீர்க்கும். மனித இதயத்தின் ஏக்கம் என்று விடியல் பிறக்கும் இறைவன் வருகையின் நோக்கம் இதய ஏக்கங்கள் தீர்க்கும்.
மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும். லூக்கா நற்செய்தி 15:10 இறைவசனம்.
இதயம் என்பது பாலைவனம், அதில் இன்பம் என்பது காணல் நீர். உலக மாயை சோலைவனம், அதில் உண்மை நீதி காகிதப்பூ. அன்றும் இன்றும் வாழ்வு கடலில் ஏக்க அலைகள் ஓய்வதில்லை, 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 ஓய்வதில்லை.
மிகச்சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராய் இருப்பார். லூக்கா நற்செய்தி 16:10 இறைவசனம்.
புரட்சி என்னும் போர்வையிலே இங்கு நிகழ்வதெல்லாம் வலிமை போரே. நீதி முழக்க வேட்கையிலே தினம் அடிமையாவது நம் வாழ்வே. இழக்குவானும் ஒரு நாள் சிவக்கும் மெசியா வருகையில் விடியலும் சேரும், விடியலும் சேரும், விடியலும் சேரும், விடியலும் சேரும்.
எதிர்பார்ப்போம், எதிர்பார்ப்போம், அவர் வருவார் என்பதை எதிர்பார்ப்போம், 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 அவர் வருவார் என்பதை எதிர்பார்ப்போம்.
மனித இதயத்தின் ஏக்கம் என்று விடியல் பிறக்கும், இறைவன் வருகையின் நோக்கம் இதய ஏக்கங்கள் தீர்க்கும்.